இந்த காலம் என்பது இதுவும் நித்தியம்தான், அனாதி. காலத்துக்கும் உற்பத்தி நாசம் எதுவும் கிடையாது. பிரளயத்திலையும் காலம் இருக்குன்றது எப்படி தெரியறது? பிரளய காலம்னு சொல்றோம், காலத்தை இட்டு சொல்றோம். அதனால காலமும் எப்படிப்பட்டதுன்னா அதுக்கும் உற்பத்தியோ நாசமோ இவைகள் கிடையாது. அனாதி, அனாதிகி பகவான் கால. பகவானுக்கு சரீர பூதமாக இருக்கிற இந்த காலத்துக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது என்பதாக சொல்றது. காலம் நித்தியமாயும் இருக்கு, மற்றொன்று காலம் என்கிற தத்துவம் விபுவாயும் இருக்கு என்று சொல்ற. விபுன்னா என்ன அர்த்தம்? தேச பரிச்சேதம் கிடையாது. விபுத்துவமாவது தேச பரிச்சேத ராகித்யம், அதாவது தேசத்தினால அளவிடப்படுகை என்பது கிடையாது. அப்ப காலம் என்பது எல்லா தேசத்திலையும் இருக்கு. ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த லீலா விபூதியில காலத்துக்கு ஆதிக்கம் உண்டு, ஆனா பரமபதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய விபூதியில காலத்துக்கு ஆதிக்கமானது கிடையாது, பவர் கிடையாது. இப்ப இங்க நடக்கிற ஒண்ணொன்னும் நம்ம என்ன சொல்றோம், காலத்துக்கு அதீனமா நடக்கிறதுனாலதான் எல்லாம் அந்த காலம் வந்த நடக்கும் அப்படின்றோம். அதனால இங்க நடக்கிற ஒரு ஒரு செயலும் அந்தந்த காலத்துக்கு அதீனமாக நடக்கிறது. மாற்றங்கள் எல்லாமே காலத்துக்கு இங்க பவர் ஜாஸ்தி. ஆக உற்பத்தி நாசங்கள் சரீரம் உண்டாருது அழியறது எல்லாம் எதுக்கு அதீனம்? அந்தந்த காலம் வரைச்ச அது அது ஏற்படுறது. அதனால காலத்துக்கு இங்க ஆதிக்கம் உண்டு, ஆனா சீவை குண்டத்துல காலத்துக்கு ஆதிக்கம் கிடையாது. இப்ப அங்கேயும் சொல்ற, பதிதக பதமானேகி பாதகத்தை, அங்க உத்யானவனங்கள் இருக்கு, மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு, மரத்துல இருக்கிற இலைகள்லாம் கீழே விழருது, புஷ்பங்கள்லாம் கீழே விழருதுன்னா அது காலத்துக்கு அதீனம் இல்லை. இங்க சொல்றதெல்லாம் என்னன்னா அந்தந்த காலம் வந்தா புஷ்பிக்கிறது, ஒரு காலத்துல புஷ்பிக்காம இருக்கு அப்படின்னு இங்க காலத்தை வச்சு பேசுற மாதிரி அங்க கிடையாது. அங்க என்னன்னா கேவலம் அந்த மாதிரி தங்கள் சரீரத்தை அமைச்சுண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ற அந்தந்த நித்தியதூரிகளுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா, இத்தனை காலம் இதுல இருந்தது போறோம் விட்டுள்ளான்னு தோன்ற போது சங்கல்பத்துக்கு அதீனமாக விழ. அதனால மரத்துல இருந்து இலை விழறதோ புஷ்பம் விழறதோ இதெல்லாம் வந்து இத்தனை காலம் ஆயிடுத்து அதனால அது வந்து வாடி போறது விழறது அந்த மாதிரிலாம் கிடையாது. காலத்துக்கு அங்க ஆதிக்குமே கிடையாது. அதனால காலத்துக்கு பவர்லாம் இங்கதான். சரி அங்க காலம் என்னத்துக்கு இருக்குன்னு கேட்பா. சரி காலத்துக்கு எந்த ஆதிக்கமும் இல்லாத பட்சத்துல சீவை குண்டத்துல காலம்ன்ற தத்துவம் இருக்கலாமே, எதுக்கு இருக்கு, இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அது என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துக்கு உபயோகம் எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு கைங்கரியத்தை பண்ற போது முன் பின்னு பேசுறது. முன்னாடி இந்த கைங்கரியத்தை பண்ணினா, இத பண்ணி முடிச்சுட்டு பிறகு இந்த கைங்கரியத்தை பண்றாருன்னா அந்த முன்னாடி பின்னாடின்றது தானே காலம். பெருமாளை பிரதட்சணம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்றா, பிரதட்சணம் பண்ணி விட்டு ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்றான்னா அப்ப முன்னாடி செய்யற கைங்கரியம் பின்னாடி செய்யற கைங்கரியம்னு அப்படின்னு சொல்ற போது என்ன ஏற்படுறது? அந்த காலம் வந்து அதை குறிப்பிடுறதுக்கு பிரயோஜனப்படுறதே தவிர, இங்க மாதிரி காலத்துக்கு அதீனமான செயல்கள், காலத்துக்கு வசப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள், மாறுதல்கள் அதெல்லாம் இங்க போல அங்க வந்து கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பரிணாமங்கள் எல்லாம் கேவலம் ஈஸ்வரன் நித்தியர் முக்தர்களுடைய சங்கல்பத்துக்கு அதீனம். இவா என்ன சங்கல்பிச்சுக்கிறாளோ அந்த சங்கல்பத்துக்கு அதீனமாக அந்த பரிணாமங்கள் வரதே தவிர காலத்துக்கு அதீனமான மாறுதல்கள்ன்றது கிடையாது. ஆக இப்ப கால தத்துவம் எப்படிப்பட்டது? அது வந்து எல்லா காலத்திலையும் இருக்கிறதுனால நித்தியம். காலத்துக்கு நித்தியத்துவம் எதனால சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு வஸ்துவை வந்து நித்தியம் அநித்தியம்னு எதை கொண்டு விவகரிக்கிறோம்? காலத்தை கொண்டு. ஒரு காலத்துல ஒரு வஸ்து உண்டாருது, ஒரு காலத்துல அழியறதுன்னு காலத்தை அளவுகோலா வச்சுட்டுதான் வஸ்துக்களை என்ன சொல்றோம், உண்டாருது அழியறதுன்றோம். அந்த மாதிரி காலத்தை அளக்கிறதுக்கு ரெண்டாவது காலம் கிடையாது. காலத்தை வந்து இத்தனை காலம் காலம் இருக்குன்னு பேசுறதுக்கு அளவிடுறதுக்கு இன்னொரு காலம் இல்லாததுனால, காலத்தை அளக்கிறதுக்கு மற்றொரு காலம் இல்லாமையினால அந்த காலம் நித்தியம். காலத்துக்கு என்ன கிடையாது, உற்பத்தி நாசம் கிடையாது. அதனால காலம் அனாதி, உற்பத்திய நாசம் கிடையாது. காலம் விபு, காலம் இல்லாத தேசம் கிடையாது. அப்படி இருந்தாலும் காலத்துக்கு ஆதிக்கம் லீலா விபூதியிலேயே தவிர நித்திய விபூதியில காலத்துக்கு பவர் கிடையாது, ஆதிக்கம் கிடையாது. கைங்கரியம் செய்யற போது முன்பின்னு பேசறதுக்கு தான் அந்த காலம் வந்து சொல்லப்படுறதே தவிர காலத்துக்கு அதீனமான மாறுதலோ அந்த காலத்தை வச்சு இந்த காலத்துல இந்த செயல்றதோ கேவலம் அவளுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அந்த சங்கல்பத்தை அனுசரிச்சு நித்தியர்கள் முக்தர்கள் தாங்களும் சங்கல்பித்து என்ன பண்றா கைங்கரியாதிகளை பண்றாளே தவிர அது காலத்தை இட்டு விவகரிக்க கூடியது இல்லை. ஆக இதுதான் கால தத்துவம். காலத்துக்கு வர பரிணாமங்கள் என்னன்னா இந்த லோகத்துல லீலா விபூதியில வினாடி, நாழிகை, நாள், பட்சம், மாசம், அயனம், வருஷம் என்றெல்லாம் சொல்றோம். ஆக அந்த மாதிரி பரிணாமங்கள்லாம் எங்க இந்த லீலா விபூதியில காலம் சபச்சதே சத்ரண காலக சத்ரவி பிரபு. காலத்துக்கு நித்திய விபூதியில ஆதிக்கமானது கிடையாது. அதனால காலம் பல பல மாறுதலை உண்டாக்குறதெல்லாம் லீலா விபூதியில. ஒரு பகல் இரவுனானா ஒரு நாள்னு கணக்கு வருவோம், பதினஞ்சு நாள் ஆனா ஒரு பட்சம்ன்றோம், ஆறு மாசம்னா ஒரு அயனம்ன்றோம், ஒரு வருஷம் சம்பத்சரம்ன்றோம். அது மாதிரி காலத்தை அப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த லோகத்துல லீலா விபூதியே தவிர நித்திய விபூதியில கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சூரிய உதய அஸ்தமனத்தை வச்சுட்டு நாள் கணக்கு சொல்றோம், உதயமாய் அஸ்தமனமானா ஒரு நாள்னு பேசுறோம். அங்க என்ன கிடையாது, சூரியனும் கிடையாது, உதயம் அஸ்தமனம்ன்றதும் கிடையாது, ஒரே பகல் தான். அதனால இந்த மாதிரிலாம் காலத்தை நாள் மாசம் அப்படிலாம் பேசுறதுக்கு வழி கிடையாது. அங்க ஆதிக்கம் கிடையாது, காலத்தினுடைய ஆதிக்கம் உண்டார சரீரம் நாளுக்கு நாள் வளர்ற போது ஒரு வயசாச்சு என்ன சொல்றோம், அந்த காலத்துல இப்படி இருந்தது, இந்த காலத்துல இப்படி இருக்கு. காலத்தை வச்சு அந்த பரிணாமங்கள் இங்கேயே தவிர அந்த லோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லாரும் நித்திய யுவா, எல்லாரும் நித்திய யுவதி. சரி, சீவையோடதுக்கு வந்து இத்தனை காலம் ஆறுது இப்ப விருத்த சரீரமா போயிடுதுன்னா அப்படிலாம் கிடையாது. அதனால பகவான் நித்திய யுவா, பிராட்டி நித்திய யுவதி மாதிரி அங்க உள்ள நித்தியர் முக்தர்களும் எப்ப எப்படி ஆண் சரீரம் நித்திய யுவா, பெண் சரீரமா இருந்தா நித்திய யுவதி. அதனால பரமபதத்துக்கு வந்து இத்தனை காலம் ஆயிடுத்த முதுமை வந்திருக்குன்ற பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாது. காலத்துக்கு அங்க எந்த இதுவும் கிடையாது. இதான் காலத்தை பத்தி தெரியும். காலத்துக்கு என்ன ஒரு இருப்பு உண்டு, விபு, காலம் இல்லாத தேசம் கிடையாது என்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலதான் மூன்றாவது என்னன்னா சுத்த தத்துவம், மூணாவது அச்சேதன சத்துவம் சுத்த தத்துவம் என்று சொல்றோம். அதான் இந்த சுத்த தத்துவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ஸ்வசத்தாபாசகம் தத்துவம் குணசத்வா விலட்சணம். இந்த சுத்த தத்துவம்ன்றதுதான் சீவை குண்டம், அதுதான் நித்திய விபூதி. அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க ஸ்வயம் பிரகாசம். அந்த சுத்த தத்துவம் என்பது என்னன்னு கேட்டா ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் என்று சொன்னா தானே பிரகாசிக்கின்ற வஸ்து. அவருடைய பிரகாசம் மற்றொன்றுக்கு அதீனமானது அல்ல. இப்ப கடம் பட்டம் இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு, இந்த வஸ்துக்கள் பிரகாசிக்கும், ஆனா அதனுடைய பிரகாசம் எதுக்கு அதீனம், ஞானத்துக்கு அதீனம். நம்ம அறிவுல தோன்றி அதுதான் காட்டுறது. சரி, அறிவுல தோன்றதுன்னு சொன்னா அறிவு மட்டுமா, இந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வெளிச்சம் வந்துருக்கு, அடுத்தது கண்ணு பார்வை வென்றிருக்கு. இருட்டறையில இருந்தாலும் வஸ்து தெரியாது, வெளிச்சத்துல வஸ்து இருந்தாலும் பார்வை இல்லைன்னா தெரியாது. வெளிச்சமும் இருக்கு கண்ணும் இருக்கு, அந்த வஸ்துவை பற்றின அறிவு இல்லைன்னா அதை பத்தி பேச முடியாது. எதுக்கே குடம் இருந்தாலும் இது கடம்னு தெரியாதவா இது எப்படி குடம்னு பேசுவா. அதனால இப்ப ஒரு வஸ்து பிரகாசிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேண்டியிருக்கு, வெளிச்சம், அதை பார்க்கறதுக்கு பார்வை, மற்றொன்று அதை பற்றின அறிவு ஞானம், இத்தனையும் வேண்டியிருக்கு. அப்ப கடபட்டாதிகளை நம்ம என்ன சொல்றோம், ஜடம். ஜடம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அதனுடைய பிரகாசம் மற்றொன்றுக்கு அதீனமானது. மற்றொன்றில் தோன்றி தன்னை காட்டக்கூடிய பொருளாக இருக்கு. அந்த மற்றொன்று ஞானம், வெளிச்சம், இந்திரியம், இதனுடைய அபேட்செல்லாம் இருக்கு, சற்று இந்திரியம். அப்போ அது அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கு. ஆனால் இந்த சுத்த தத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்டா, அங்க உள்ள ஈஸ்வரன், நித்யர், முக்தர் இவர்களுக்கு அது எப்படி பிரகாசிக்கிறது? ஞானத்துக்கு அதீனமாக இல்லாத தானே தன்னை காட்டுறது என்று சொல்ற. ஆனா எல்லாருக்கும் காட்டாது. இப்ப இங்க நம்ம உட்காந்துருக்கோம், சுத்த தத்துவம் நமக்கு பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. அந்த தேசத்தோட யாருக்கு சம்பந்தம் இருக்கோ, யாருக்கு இருக்கு? பகவானுக்கு, நித்தியசூரிகளுக்கு, முக்தர்களுக்கு, இவாளுக்கு அந்த தேசத்தோட சம்பந்தம் இருக்கிறதுனால சம்பந்திகளுக்கு அது எப்படி இருக்க? ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்கிறது. அதனால இதெல்லாம் ஸ்வயம் பிரகாசம், சுத்த தத்துவம். அதன் பிறகு பிரகிருதி, பிரகிருதியினுடைய பரிணாம வஸ்துக்கள்லாம் ஜடம், அஸ்வயம் பிரகாசம். அதான் வித்தியாசம், பிரகிருதி ஜடம், அதே போல காலமும் ஜடம். ஆனா சுத்த தத்துவம் எப்படிப்பட்டதுன்னா ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லுவோம். இப்ப பிரகிருதியோட நமக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனா நம்மளால பிரகிருதியை புரிஞ்சுக்க முடியுமா? எப்ப புரிஞ்சுக்க முடியும்? நன்னா சாஸ்திரங்களை கொண்டு பிரகிருத்தினுடைய சொரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சின்ற வாளுக்கு ஞானத்துல அது பிரகாசிக்குமே தவிர, சம்பந்தம் இருக்கிறதுனாலயே பிரகிருதி தன்னை காட்டுறதா? காட்டல. அது விஷயம் தெரியாத வாளுக்கு பிரகிருத்தின்னா என்னன்னு கேட்பான். அப்ப என்ன ஆகுது? பிரகிருதி இன்னதுன்றத சாஸ்திரங்களை கொண்டு நம்ம தெரிஞ்சுட்டாதான் அந்த பிரகிருதி என்ன பண்றது, தன்னை வந்து ஞானத்துல தோன்றுவதாக தன்னை காட்டும். கடபடாதிகள்லாம் பிரகிருதியினுடைய பரிணாமமாய் இருக்கிறதுனால எல்லாம் ஜடம். அதனால ஞானத்துக்கு அதீனமாக பிரகாசிக்கிறத ஜடம்ன்றோம். வேறு ஒன்றின் அபேட்சை இல்லாமல் தானே பிரகாசிக்கிறத ஸ்வயம் பிரகாசம்ன்றோம். இப்ப அந்த சுத்த தத்துவம் அங்க உள்ள நித்யர், முக்தர், ஈஸ்வரனுக்கெல்லாம் எப்படின்னா தானே தன்னை பிரகாசப்படுத்துறது. அப்ப அந்த சுத்த தத்துவத்தினுடைய பரிணாமமான அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை போக்கிய வஸ்து, போக உபகரணம், அந்த போகஸ்தானம் எல்லாம் எப்படி ஸ்வயம் பிரகாசம்? அதான் எது எதனுடைய பரிணாமமோ காரணத்துல உள்ளது எதுல இருக்கும்? காரியத்துல இருக்கும். மண்ணுனால குடம் பண்ணிதானா, மண்ணினுடைய விகாரமான குடத்திலையும் மண்ணதான் பார்ப்போம். தங்கம் குடமா மாறித்தானா, அந்த குடத்திலையும் தங்கத்தை பார்ப்போம். வெள்ளின்ற திரவியம் குடமா மாறித்தானா, குடத்திலையும் வெள்ளிய பார்ப்போம். அதாவது எது எதுவாக பரிணமிக்கிறதோ காரண திரவியத்துல உள்ள தன்மை காரிய திரவியத்திலும் தோணும். இப்ப மண்ணு குடமா மாறித்தானா, அந்த குடத்திலையும் மண்ணுதான் தெரியும். தங்கம் குடமா மாறித்தானா, அந்த குடமும் தங்கமா இருக்கும். வெள்ளின்றது குடமா மாறித்தானா, குடமும் வெள்ளியா இருக்கும். அதே பிரகிருதி இப்ப உலகமா மாறுறதுனால, பிரகிருதி ஜடமா இருக்கிறதுனால இந்த வஸ்துக்களும் ஜடமா இருக்கு. சுத்த தத்துவம் அங்க உள்ள வஸ்துக்களா மாறுறதுனால, சுத்த தத்துவம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால அதனுடைய பரிணாமமான வஸ்துக்களும் எப்படிப்பட்டது? ஸ்வயம் பிரகாசம். ஈஸ்வரன் திருமேனி, நித்தியர்கள், முக்தர்களுடைய திருமேனி, மண்டபம், கோபுரம், அங்க உள்ள உத்யானவனங்கள், நீரோடை, அங்க மாட மாளிகைகள் எல்லாம் இருக்க அத்தனையும் எப்படிப்பட்டது? தானே பிரகாசிக்கும். ஏன்னா அது சுத்த தத்துவம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால அதனுடைய பரிணாம வஸ்துக்களும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. ஆனா நமக்கு பிரகாசிக்கலையே, தானே பிரகாசிக்கிறதா இருந்தா நம்ம சாஸ்திரம் கொண்டுதானே தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு பிரகாசிக்கலையே நினைக்க வேண்டாம். யாருக்கு பிரகாசிக்கும்னா, தன் தேசத்தோட யாருக்கு சம்பந்தம் இருக்கோ அவளுக்கு பிரகாசம். அந்த தேசத்தோட யாருக்கு சம்பந்தம் இருக்குன்னா பகவானுக்கு, நித்தியசூரிகளுக்கு, முக்தர்களுக்கு. இப்ப பிரகிருதியோட சம்பந்தம் இருக்கிற நமக்கு பிரகிருதி சாஸ்திரத்தை கைவிட்டுட்டு அது தானே காட்டலையே தானே, அதனால இது ஜடம். புரிஞ்சுதா வித்தியாசம்? அப்ப பிரகிருதியும் ஜடம், காலமும் ஜடம். சுத்த தத்துவம் என்பது என்னன்னா ஸ்வயம் பிரகாசம். புரிஞ்சுதா? அதனால பிரகிருதி காலம் ரெண்டும் ஞானத்துக்கு அதீனமாக தோன்றும் பொருளாக இருக்கு. ஆனா சுத்த தத்துவம் எப்படி இருக்குன்னா தானே பிரகாசிக்கின்ற பொருளாக அதனால இதுல பிரகிருதியும் காலமும் ஜடம், சுத்த தத்துவம் அஜடம், ஸ்வயம் பிரகாசம். அதத்தான் சொல்றச்சே ஸ்வசத்தாபாசகம் சத்துவம் குணசத்துவான் விலட்சணம் என்று சொல்றோம். ஸ்வயம் பிரகாசம் சுத்த தத்துவம், அந்த சுத்த தத்துவத்துல ரஜஸ்தமஸ் கிடையாது. பிரகிருதியில உள்ள சத்துவத்தை காட்டிலும் விலட்சணமான சத்துவத்துக்கு ஆசிரயமான திருஷ்யம். விலட்சணமான சத்துவம்னா எனக்கு வேறுபட்ட சத்துவம். உடனே இப்படி நினைச்சுட கூடாது, பிரகிருதியில இருக்கிற சத்துவம் தான் அங்க ரஜஸ்தமஸ் இல்லாத சத்துவம் மட்டும் இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. ரஜஸ்தமஸ் கலசாத பிரகிருதியில உள்ள சத்துவத்தை காட்டிலும் வேறுபட்ட சத்துவத்துக்கு ஆசிரயமான திரவியம் எதுன்னா சுத்த தத்துவம். புரிஞ்சுதா? இப்போ அந்த சுத்த தத்துவத்தினுடைய உபயோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சங்கல்பத்தினால அப்ப நித்யர்கள் முக்தர்கள் பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அதற்கு தகுந்த மாதிரி பல பல வஸ்துக்களாக அந்த சுத்த தத்துவம் என்ன பண்றது, பரிணமிக்கிறது. இப்ப இங்கெல்லாம் நம்ம வந்து பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னா கடைக்கு போனோம், புஷ்பம் வாங்கணும், பழங்கள் வாங்கணும், எதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமோ அந்த வஸ்துக்களை தான் இங்க சேகரம் பண்ணணும். அங்க அப்படி கிடையாது. பெருமாளுக்கு பணம் சமர்ப்பிக்கணும்னு சங்கல்பிச்சுட்டா அப்படியே ஒண்ணு எதிர்க்க பணம், அதெல்லாமும் ஸ்வயம் பிரகாசம். ஏன்னா அது சுத்த தத்துவத்தினுடைய பரிணாமம். புஷ்பமா, புஷ்பம், விதவிதமான தழுகியா, விதவிதமான பட்சணங்களா, எல்லாம் அந்த சுத்த தத்துவம் அந்தந்த வஸ்துக்களா பரிணமிக்கும். அந்த பரிணாமம் எப்படின்னா, சேஷியான எம்பெருமானுக்கு போகத்துக்கு உபகரணமாயும், சேஷபூதர்களான நித்யர் முக்தர்களுக்கு கைங்கரியத்துக்கு உபகரணமாயும் இருக்கும். அதுதான் சுத்த தத்துவம். அதனுடைய பரிணாமம் எல்லாம் அங்க உள்ள நித்யர் முக்தர்கள் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. சேஷியான பகவான் அந்த கைங்கரியத்தை பெற்று போகரசத்தை அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படும். இதுதான் சுத்த தத்துவத்தினுடைய தன்மை. புரிஞ்சுதா? இப்போ அதனால இப்ப பிரகிருதி காலம் சுத்த தத்துவம் என்பதாக அச்சேதன தத்துவங்களை மூன்றாக பிரித்தோம். அந்த மூவகையான அச்சேதன தத்துவங்கள்ல பிரகிருதி காலம் ரெண்டும் ஜடமான அச்சேதனம், சுத்த தத்துவம் என்பது அஜடமான ஸ்வயம் பிரகாசமான அச்சேதனம். புரிஞ்சுதா? அதனால அச்சேதனமா இருக்கிற வஸ்துவெல்லாம் ஜடமா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஜடத்துவத்துக்கு லட்சணம் வேற, அச்சேதனம்ன்றதுக்கு லட்சணம் வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது அச்சேதனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறியும் தன்மை இல்லாதது, அறியக்கூடிய யோக்கியதை இல்லாம இருக்கிறது என்ன சொல்றோம், அச்சேதனம்னு சொல்றோம். ஜடம்னா என்ன அர்த்தம்னா, தானே தன்னை பிரகாசப்படுத்தி கொள்ளாதது, அதனுடைய பிரகாசம் மற்றொன்றின் வாயிலாகத்தான் ஏற்படும்னா அது எப்படிப்பட்ட வஸ்து, ஜடம். இப்ப கடபடாதிகள்னா ஞானத்துக்கு அதீனமா பிரகாசிக்கிறதுன்றதுனால அதை நம்ம என்ன சொல்றோம், ஜடம்னு சொல்றோம். இப்ப சுத்த தத்துவத்துக்கு வந்து அரியும் தன்மை கிடையாது, அது இத்தனை பரிணமிக்கிறதே அது என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிறத அது தெரிஞ்சுக்காது. அதனால சுத்த தத்துவத்தை என்ன சொல்றோம், அச்சேதனம், அறியும் தன்மை இல்லாதது, அச்சேதனம்னு சொல்றோம். ஆனால் தானே தன்னை இன்னொரு அபேட்சை இல்லாத பிரகாசப்படுத்திக்கிறதுனால ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம்னா தானே பிரகாசிக்கை அப்படின்னு அர்த்தம். அச்சேதனம் என்று சொன்னா ஒன்றை அறியாமல் இருக்கை, அறியக்கூடிய யோக்கியதை இல்லாமல் இருக்கை. அச்சேதனமாவது ஞானாசயம் அன்றிக்கே ஒழுங்கை. நன்னா சொல்லணும்னா அச்சேதனம்ன்றது என்னன்னா, அறியும் தன்மை இல்லாதது, ஞானாசயம் அன்றிக்கே ஒழுங்கை. அறியும் தன்மை இல்லாதது எது, அச்சேதனம். தானே பிரகாசிப்பது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப பிரகிருதி காலம் ரெண்டுத்துக்கும் அறியும் தன்மையும் கிடையாது, அதே சமயத்துல தானாகவும் பிரகாசிக்காது. அதனால பிரகிருதி காலம் அச்சேதனமாயும் ஜடமாயும் இருக்கு. சுத தத்துவத்துக்கு அறிவு கிடையாது, அறியும் தன்மை கிடையாது, அச்சேதனம். ஆனால் அறியும் தன்மை இல்லாத சுத தத்துவம் அச்சேதனமா இருந்தாலும் தானே பிரகாசிக்கிறது, அதனால ஸ்வயம் பிரகாசம். புரிஞ்சுத நன்னா? இதெல்லாம் வந்து ரொம்ப சமமான இது, நன்னா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து கூடுமான வரைக்கும் நேரில் உட்காந்து கேட்கிற போதுதான் விஷயங்கள் நல்லா புரியும். இப்ப இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சுத்த தத்துவம் அறியும் தன்மை இல்லாததுனால அச்சேதனமாக இருக்க, ஆனால் தன் பிரகாசமானது வேறொன்றுக்கு அதீனமாக அல்லாமல் தானே தோன்றுவதால் எப்படி இருக்க? ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. அதாவது என்னன்னா, நம்ம ஆச்சாரியர்கள்ல அச்சேதனங்களை சொல்ற போது த்ரிவித அச்சேதனம், சுவாதீன த்ரிவித சேதனா சேதன சுரூபஸ்திதி பிரவிருத்தி வேதம் பிரச்சூர்ணிக்கையில வந்து ஆளவந்தார் ஆத்ம சித்தியிலையும் பாஷ்யக்காரர் கத்தியத்திலையும் சாதிக்கிற போது த்ரிவித சேதனம் த்ரிவித அச்சேதனம், அதுல த்ரிவித சேதனர்கள் பத்தர் முக்தர் நித்தியர்னு சொல்லிவிட்டு த்ரிவித அச்சேதனங்கள் பிரகிருதி காலம் சுத்த தத்துவம் என்று பிரிக்கிறார். எல்லா இடத்துலையும் அச்சேதனத்தை வந்து த்ரிவிதம் மூன்று வகை அப்படின்னு பிரிக்கிறார். இந்த மாதிரி அச்சேதனத்தை மூன்று வகை என்பதாக பிரிக்கிறோமே, சேதனன் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆத்மா இருக்க, சேதனன்னா ஜீவாத்மாவும் அறிவுள்ளவன் தான், பரமாத்மாவும் அறிவுள்ளவன் தான். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரையும் என்ன சொல்றோம்? ஆத்ம சப்தத்தினாலேயும் சேதன சப்தத்தினாலேயும் சொல்றோம். சேதனன்னாலும் ஜீவன் பரமாத்மா ரெண்டு பேரையும் சொல்லும், ஆத்மான்னு சொன்னாலும் ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு பேரையும் சொல்லும். அதுதான் அன்னைக்கே சொன்னோம், ஜீவனை சொல்றச்சே அணுத்வேசதி சேதனத்துவம், பகவானை சொல்றச்சே விபுத்வேசதி சேதனத்துவம்னு சொல்றோம். அப்பதான் ரெண்டு பேரையும் நம்ம வேறுபடுத்த முடியும் அப்படின்லாம் பார்த்தோம். இப்ப இதுல என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, சேதனன் அறிவுள்ளவன் சொல்றோம், அறிவுள்ளவன்னா அறிவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சம்பிரதாயத்துல இந்த ஆத்மா என்கிற வஸ்துவானது எப்படி இருக்குன்னா, அதனுடைய ஸ்வரூபமும் ஞானமயமா இருக்கு, அதன் இடத்துல இருக்கிற அறிவும் ஞானமயமா இருக்கு. அப்ப அந்த ஸ்வரூபமாகிற ஞானத்தை தர்மி என்றும், ஆத்மாவினிடத்தில் உள்ள ஞானத்தை தர்மம் என்றும் சொல்றோம். தர்மி ஞானம் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், இதை எப்படி சொல்றோம்? தர்மபூத ஞானம் என்று சொல்றோம். ஆத்மாவின் இடத்துல இருக்கிற தர்மமாகிற ஞானத்தை தர்மபூத ஞானம் என்று சொல்றோம். ஏன் அந்த தர்மபூத ஞானத்தை தர்ம சப்தத்தினால சொல்றோம்னா, தர்மபூத ஞானத்தை உடைய தர்மியம் எப்படி இருக்க? ஞானமா இருக்கு. ரெண்டு ஞானம், இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் இடத்துல கிரணங்கள் இருக்கு, சூரியனே தேஜோ திரவியம், சூரியன் இடத்துல கிரணங்களும் தேஜோ திரவியம், இப்ப ரெண்டு தேஜஸ். அதனால இப்ப என்னன்னு கேட்டா, ஒளி வடிவாயும் ஒளியை உடையதாயும் இருக்கு. ஒளி வடிவுன்றது ஸ்வரூபம், ஒளியை உடையதுன்றது தர்மம். அதனால சூரியன் தேஜோ திரவியமாயும் தேஜஸை உடையதாயும் இருக்கு. அந்த மாதிரி இப்ப ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, அறிவாகி அறிவதுமாய் ஞான வடிவமாயும் இருக்கு, ஞான ஸ்வரூபமாயும் இருக்கு, ஞானத்தை உடையதாயும் இருக்கு. ஸ்வரூபமாகிற ஞானத்தை தர்மி என்றும், ஞானத்தை உடையதுன்ற இடத்துல அத தர்மம் என்றும் சொல்றோம். அப்ப அறிவு வடிவமாயும் அறிவை உடையதாயும் இருக்கு ஆத்மான்னு சொல்றோம். இதுல என்னன்னா, இந்த தர்மபூத ஞானம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தர்மபூத ஞானம்ன்ற ஞானத்துக்கு ஒரு அறிவு கிடையாது. அறிவை உடையவனா ஆத்மா இருக்கானே தவிர, ஆத்மாவினுடைய அறிவுக்கு ஒரு அறிவு கிடையாது. அதனால இந்த தர்மபூத ஞானத்தை அச்சேதனம் என்று சொல்றோம். அறியும் தன்மை இல்லாதது, ஞானத்தை உடையவன் சேதனன், உடமையாகிற ஞானம் அச்சேதனம், ஏன்னா அந்த ஞானத்துக்கு ஒரு ஞானம் கிடையாது. ஞானம் தர்மமா இருக்கே தவிர அந்த தர்மம் மற்றொரு தர்மத்துக்கு தர்மியாக இல்லை. அதனால அந்த தர்மபூத ஞானத்தை என்ன சொல்றோம், அச்சேதனம் என்று சொல்றோம். இதுல என்ன கேள்வி வந்துருத்துன்னா, ஆத்மாவினுடைய தர்மமாகிற ஞானத்துக்கு அறியும் தன்மை இல்லாமல் அச்சேதனமாக இருக்கிற பொழுது அதையும் தான் சேர்த்து அச்சேதனம் நாலு வகைன்னு சொல்லணும், ஆனா சொல்றது இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். ஏன் அப்படியெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் எடுக்கல, அவைகளையும் சேர்த்தா சதுர்வித அச்சேதனம்னு சொல்லணுமே, த்ரிவித சேதனாச்சேதனன் தானே சொல்றா, அச்சேதனத்தை மூன்றாகத்தானே பிரிக்கிறா, அது எதுனால அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப பிரகிருதின்றது தனியே திரவியமா இருக்கு, காலம்ன்றது தனியே திரவியமா இருக்கு, சுத்த தத்துவம்ன்றது தனியே திரவியமா இருக்கு. அந்த மாதிரி தர்மபூத ஞானம் ஆத்மாவோட எப்பவும் சேர்ந்து இருக்கிற தர்மமா இருக்கிறதுனால அதை பிரிச்சு எடுத்து நாலு வகை அச்சேதனம்னு சொல்றது இல்லை. இப்ப பிரகிருதிய தனியா நிரூபணம் பண்றோம், அதே மாதிரி காலம்ன்ற தத்துவத்தை தனியா பேசுறோம், சுத்த தத்துவம்ன்ற தத்துவத்தை இதுதான் பரமபதம்னு தனியா பேசுறோம். அந்த மாதிரி தர்மபூத ஞானத்தை தனியா பேசணும்னா அது ஆத்மஸ்வரூபத்தோட சேர்ந்து இருக்கிற தர்மம்னா, அப்ப சேதனனை பத்தி பேசச்சே எது வரும், தர்மபூத ஞானம் வந்து ஒண்ணு ஜீவனை பத்தி பேசச்சே இல்ல ஈஸ்வரனை பத்தி பேசச்சே வரும். அதனால அந்த அதுக்குதான் சொல்ற, தர்மபூத ஞானமும் அச்சேதன திரவியமா இருக்க இத தனித்து அருளி செய்யாது உரிந்தது சேதனன் என்கிற விசிஷ்டத்திலே விசேஷனமாய் நிற்கையடியாக. ஆத்மான்னு நம்ம பேசுற போதே அறிவு உள்ளவன் ஆத்மா, ஆத்மாவினிடத்துல இருக்கிற அறிவு தான் தர்மபூத ஞானம், அதை சேர்த்தே சொல்லுவோம். இப்ப அந்த மாதிரி பிரகிருதி காரணம் சுத்த தத்துவம் வந்து உன்னோட சேர்த்து சொல்ல முடியாது, இது தனி திரவியம் அது தனி திரவியம் அது தனி திரவியம். அதனால நம்ம ஆச்சாரியர்கள்லாம் மூவகையான அச்சேதனம்னு சொல்றது. இந்த தர்மபூத ஞானம்ன்ற அச்சேதனத்துல அறியும் தன்மை இல்லாததுனால அது எப்படி இருக்க அச்சேதனமாயிருக்கு, ஆனால் தன்னை அறிவிக்கிறதுக்கு ஒரு ஞானம் தேவைப்படாம இருக்கிறதுனால ஸ்வயம் பிரகாசம், தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம். அதாவது என்ன, அறிவை கொண்டு எல்லா வஸ்துவையும் ஆத்மா தெரிஞ்சுக்கிறான், ஆனா தன்னுடைய அறிவுன்னு ஆத்மா எப்படி தெரிஞ்சுக்கிறான், அந்த அறிவை கொண்டேதான் தெரிஞ்சுக்கிறான். அறிவு மற்ற வஸ்துக்களே ஆத்மாவுக்கு அறிவிப்பதோடு கூட தன்னையும் தானே அறிவிக்கிறது, அறிவிக்கிறது ஆனா அறிவு அறியாது. அதனால அச்சேதனமா இருக்கு, தானே தன்னை அறிவிக்கிறதுனால ஸ்வயம் பிரகாசம். ஒரு குஞ்ச நாள் யோஜனை பண்ணி பார்த்தா ரொம்ப சுலபம், என்னமோ பெரிய இந்த விஷயம் அல்ல, புரியாத புதிர் ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பேசுறோம், என் அறிவை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டேன், என் அறிவை கொண்டு தெரிஞ்சுட்டேன், என் அறிவை உபயோகப்படுத்தி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றோம். அப்போ விஷயங்களை தான் சார்ந்திருக்கிற ஆத்மாவுக்கு அதனிடத்துல இருக்கிற அறிவு காட்டுறது. அடுத்தது என்ன கேட்கிறோம், சரி அறிவு இத்தனை விஷயத்தையும் ஆத்மாவுக்கு காட்டி கொடுக்கறது, அந்த அறிவு தன்னை எப்படி காட்டி கொடுக்கறது ஆத்மாவுக்குன்னு கேட்டா, தானே காட்டி கொடுக்கறதுன்னு தான் பதில் சொல்லுவோம், தானே காட்டி கொடுக்கறது. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, அறிவு மற்ற வெளிவஸ்துக்களை ஆத்மாவுக்கு காட்டி தருவதோடு தன்னையும் ஆத்மாவுக்கு காட்டி கொடுக்கறது. இப்ப என்ன அறிவுன்னு பேசுறவா, எதை கொண்டு பேசுறா, அந்த அறிவை கொண்டுதான் பேசுறா. இப்ப இது கடம் படம் என்றெல்லாம் பேசுறத எப்படி அறிவை கொண்டு பேசுறாளோ, அதே போல என்ன அறிவுன்னு பேசுறவாளோ அந்த அறிவை கொண்டேதான் பேசுற. அதனால இப்ப என்ன ஆச்சு, அந்த தர்மபூத ஞானம் மற்றதை காட்டுவதோடு தன்னையும் காட்டுவதால், வேறொரு ஞான அபேட்சை இல்லாமல் தன்னை காட்டுவதால் ஸ்வயம் பிரகாசம். ஆனால் காட்டுவதோடு நிற்கிறதே தவிர தன்னை அறியாததால் அச்சேதனம். ஏன்னா அந்த அறிவுக்கு ஒரு அறிவு இல்லை, அப்படி இருந்தா அனவஸ்தை போயிட்டே இருக்கும். அதனால ஆத்மஸ்வரூபம் ஒரு அறிவு, அதே மாதிரி எப்படி இருக்க ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கிற அறிவும் ஒரு ஞானம். அதுல ஸ்வரூப ஞானத்தை தான் அறிவு உள்ளவனா இருக்கிறதுனால சேதனன்னு சொல்றோம், அவனுடைய அறிவுக்கு ஒரு அறிவு இல்லாததுனால தர்மபோத ஞானம் எப்படிப்பட்டது? அச்சயத்தனம்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அதனால இந்த நாலாவது அச்சயத்தனமா இந்த தர்மபோத ஞானத்தை தனிச்சு ஏன் சொல்லலேன்னா, அது ஆத்மாவை விட்டு பிரிந்திராத ஆத்மாவோடையே சேர்ந்து இருக்கிற தர்மமா இருக்கிறதுனால பிரகிருதி காலம் சுத்த தத்துவம்னு மூவகையான அச்சேதனத்தோட நாலாவது அச்சேதனமாக தர்மபூத ஞானத்தை தனிச்சு சொல்லவில்லை அப்படின்றதுக்கு சமாதானம் சொன்னேன். இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த அச்சேதன வஸ்துக்கள்ல பிரகிருதி காலம் ரெண்டும் ஜடம், தர்மபூத ஞானமும் சுத்த தத்துவமும் அஜடம், ஸ்வயம் பிரகாசம். அதை நன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப இதனால என்னன்னா, அச்சேதனமா இருக்கிறதுக்கு காரணம் அதற்கு அறியும் தன்மை இல்லை, ஜடமா இருக்கிறதுக்கு காரணம் மற்றொன்றால் அறியப்படுவது அறிவிக்கப்படுவதாய் இருக்கு, அஜடமா இருக்கிறதுக்கு காரணம் தன்னையே அறிவித்துக் கொள்வதாய் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அதனால இப்ப என்னன்னு கேட்டாக்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமானது என்னன்னா, பிரகாசிக்கை தானே பிரகாசிக்கை தனக்குத்தான் பிரகாசிக்கை அப்படின்றத மூணு காலமா பிரிச்சுக்கணும். பிரகாசிக்கை தானே பிரகாசிக்கை தனக்குத்தான் பிரகாசிக்கை அப்படின்னு அதை மூணா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுண்டா இப்ப இந்த வஸ்துக்கள் கடபடாதி வஸ்துக்கள்லாம் இங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் பிரகாசிக்கும். பிரகாசிக்கைன்னா என்ன அர்த்தம்? காட்டுகை, தன்னை காட்டுகை, பிரகாசிக்கை. இப்ப அந்த கடபடாதி வஸ்துக்கள் பிரகாசித்தாலும் தானே பிரகாசிக்காது, தானே பிரகாசிக்காது. இப்ப சத்த விஞ்ஞானி சொன்ன மாதிரி அறிவை கொண்டு வெளிச்சத்தை கொண்டு பார்வையை கொண்டு இத்தனை உபகரணங்கள் அதுக்கு வேணும், அது இருந்தால் அது தன்னை காட்டும். புரிஞ்சுதா? அதனால பிரகாசிக்கிற தன்மை இருந்தும் அந்த பிரகாசம் மற்றொன்றுக்கு அதீனமாக இருப்பதால் ஜடம், கடபடாதிகள் ஜடம். அதுலேருந்து கொஞ்சம் முன்னேறி வாங்கும். பிரகாசிக்கைக்கு அடுத்தது என்னன்னா தானே பிரகாசிக்கை. தானே அப்படின்னாக்க தன்னை காட்டுவதற்கு மற்றொன்று அபேட்சிக்கப்படாமல் தானே காட்டுகை, அது ஸ்வயம் பிரகாசம்னு சொல்றோம். இப்ப தானே காட்டுகைன்னு சொல்ற ஸ்வயம் பிரகாசம் அப்படின்றதுல எதெல்லாம் சேர்றது தெரியுமா? ஆத்மஸ்வரூபம், தர்மபூத ஞானம், மூன்றாவது சுத்த தத்துவம். தானே பிரகாசிக்கை ஸ்வயம் பிரகாசம், ஆத்மஸ்வரூபமும் ஸ்வயம் பிரகாசம், ஆத்மாவினிடத்துல இருக்கிற தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசம், சீவைகுண்ட லோகமும் ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிக்கிறது. புரிஞ்சுதான்? நல்லா கவனிக்கணும். இது மூணும் தானே பிரகாசிக்கிறது, அதனால மூணும் ஸ்வயம் பிரகாசம். அப்படி இருந்தாலும் அதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, தானே பிரகாசிக்கிறதுல மூணும் சேரும், ஆத்மஸ்வரூபம், தர்மபூத ஞானம், சுத்த தத்துவம், மூணும் சேரும். இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, தானே பிரகாசிக்கைன்ற போது இந்த சொரூபம்னு சொன்னமே ஞானஸ்வரூபன் ஆத்மான்னு, அந்த ஞானஸ்வரூபனான ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா, தூங்குற காலத்திலையும் நான் நான் நான்னு பிரகாசிக்கிறது. தூங்கச்சே கூட ஸ்வரூபமாகிற ஞானம் எப்படி இருக்க பிரகாசிக்கிறது? அப்போ அதனாலதான் தூங்கி எழுந்தவன் என்ன பண்றான், சுகம் அகம் அஸ்வாப்தம், நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு எழுந்த பிறகு சொல்றான். இப்ப என்னன்னா, தூங்குற காலத்துல நான் என்பதற்கு பிரகாசம் இருக்கிறதுனாலதான் எழுந்த பிறகு என்ன பண்றான், நான் சுகமாக தூங்கினேன். அதாவது என்னன்னா, ஒன்றினுடைய அனுபவம் இல்லாமல் அதை விவகரிக்க முடியாது, அனுபவித்திராத ஒன்றை எடுத்து பேச முடியாது. அதனால தூங்குற பொழுதும் இந்த ஆத்மஸ்வரூபம் நான் நான் நான்னு பிரகாசிச்சுட்டே இருக்கு. இதனால என்ன தெரியறது அப்படின்னா, தூங்குற காலத்துல இவனுடைய தர்மபூத ஞானம் சுருங்கி இருக்கு, இவனுடைய அறிவு எப்படி இருக்கு, சுருங்கி இருக்கு. எதையும் அந்த அறிவை கொண்டு அறியாதவனாக தூங்குறான். என்ன சொல்றான், இது வரைக்கும் நான் எதையும் தெரிஞ்சுக்கல, அப்படி தூங்கினேன் அப்படின்றான். அப்ப தர்மபோத ஞானம் இருந்தும் இவன் என்ன பண்றான், எந்த வெளி விஷயங்களையும் வஸ்துக்களையும் அறியாதவனாக தூங்கியிருக்கான். அப்படி தூங்கச்சே கூட நான்றது பிரகாசிக்கிறதுன்னா அப்ப அந்த நான்ற பிரகாசத்துக்கு தர்மபூத ஞானம் உதவி வேண்டாம். ஏன்னா தர்மபூத ஞானம் எதையும் காட்டுறதுக்கு தகுதி இல்லாத நிலையிலையும் நான்ற பிரகாசம் இருந்தா அப்ப அது பிரகாசிக்கிறது தர்மபூத ஞானத்தினால இல்லை. அதனால ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாசம். இப்ப தர்மபூத ஞானமும் தன்னை காட்டுறதுக்கு ஒரு ஞானம் வேண்டாதபடி பிரகாசிக்கிறதுனால ஸ்வயம் பிரகாசம். அவனும் தன்னுடைய அறிவை என்ன அறிவுன்னு அறிவை கொண்டே பேசுறான். அதே மாதிரி சுத்த சத்துவமும் அங்க உழவாளுக்கு தன்னை தானே பிரகாசப்படுத்துறதுனால ஸ்வயம் பிரகாசம். ஆக மூணு வஸ்து ஸ்வயம் பிரகாசம். ஆத்மஸ்வரூபம் நான்னு பிரகாசிக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் வேண்டாம். தர்மபூத ஞானம் தான் சார்ந்திருக்கிற ஆத்மாவுக்கு தன்னை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு ஞானம் வேண்டாம். சுத்த தத்துவம் தன்னோட சம்பந்தம் உடையவாளுக்கு தன்னை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு ஞானம் வேண்டாம். ஆக இது மூணும் ஸ்வயம் பிரகாசம். அந்த மூணும் ஸ்வயம் பிரகாசமா இருந்தாலும் அதுல தர்மபூத ஞானமும் சுத்த தத்துவமும் அச்சேதனமா இருக்கிற ஸ்வயம் பிரகாசம். ஏன்னா அவை ரெண்டும் தனக்கு பிரகாசிக்கல. சுத்த தத்துவம் சம்பந்திகளுக்கு தன்னை காட்டுறது, புரியுறதா? தர்மபூத ஞானம் ஆசிரயத்துக்கு தன்னை காட்டுறது. தனக்கு ரெண்டும் பிரகாசிக்கல, ரெண்டும் தன்னை தெரிஞ்சுக்கல. தர்மபூத ஞானமும் தன்னை தெரிஞ்சுக்கல, சுத்த தத்துவமும் தன்னை தெரிஞ்சுக்கல. தர்மபூத ஞானம் தான் சார்ந்திருக்கிற ஆத்மாவுக்கு தன்னை காட்டுறது. சுத்த தத்துவம் தன்னோட சம்பந்தம் பெற்ற ஈஸ்வர நித்திய முக்தர்களுக்கு தன்னை காட்டுறது. அதனால தன்னை அறியாமல் மற்றொன்றுக்கு இன்னொரு ஞான உதவி இல்லாமல் அறிவிப்பதால் ஸ்வயம் பிரகாசம், தன்னை அறியாததால் அச்சேதம். தன்னை அறியாததுனால் அச்சேதனம், தன்னை அறிவிக்கிறதுக்கு இன்னொரு ஞானத்தை எதிர்பார்க்காமையால் ஸ்வயம் பிரகாசம். புரிஞ்சுதா? இப்ப ஆத்மா எப்படின்னு கேட்டா தர்மபூத ஞான உதவி இல்லாமல் தானே பிரகாசிக்கிறதுனால ஸ்வயம் பிரகாசம், தனக்கு பிரகாசிக்கிறதுனால சேதனம். பிரகாசத்தினுடைய பலனை தான் அடையிறது. எப்படி அடையிறது? நான்னு அறிகிறவன் என்ன பண்றான், விவகரிக்கிறான். தர்மபூத ஞான உதவி இல்லாமல் நான்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சின்றதோடு நான்னு தன்னை வந்து எடுத்து பேசுறான். அதனால சேதனம். ஆத்மஸ்வரூபம் சுஸ்மை ஸ்வயம் பிரகாசம், தர்மபூத ஞானம் ஸ்வாசயத்துக்கு ஸ்வயம் பிரகாசம், சுத்த தத்துவம் சம்பந்திகளுக்கு ஸ்வயம் பிரகாசம், ஸ்வரூபம் தனக்கு ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால சேதனம். இவை ரெண்டும் ஒன்று ஸ்வாசிரயத்துக்கும் ஒன்று சம்பந்திகளுக்கும் இருந்து கொண்டு தன்னைத்தான் அறியாததுனால அச்சேதனம். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நன்னா மனசுல அர்த்தம் புரிஞ்சு மனசுல நினைச்சு விட்டானா மறக்காது என்று புரிஞ்சுக்கணும். அதனால அச்சேதனமா இருந்தா ஜடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஜடத்துவத்துக்கு லட்சணம் வேற, ஸ்வயம் பிரகாசத்துக்கு லட்சணம் வேற, அச்சேதனம்ன்றதுக்கு லட்சணம் வேற, சேதனன்றதுக்கு லட்சணம் வேற. அறிவுள்ளவன் சேதனன், அறிவில்லாத வஸ்து அச்சேதனம். அதே மாதிரி மற்றொன்றுக்கும் அதீனமாக பிரகாசிக்கிற வஸ்து ஜடம். மற்றொன்றுக்கு அதீனமாகாமல் தானே தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டால் ஸ்வயம் பிரகாசம், தனக்கு பிரகாசப்படுத்தி கொண்டால் சேதனம், மற்றொன்றுக்கு பிரகாசப்படுத்துவதோடு நின்றால் அச்சேதனம். அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள்லாம் அச்சேதனத்தை நான்கு என்று சொல்லல, மூன்றுன்னு சொன்னா. ஏன்னா தர்மபூத ஞானத்தை ஆத்மாவை விட்டு பிரிச்சு தனியா எடுத்து சொல்ல முடியாமையினால் சேதனன்னு சொல்ற இடத்துல அச்சேதனமான அறிவு தர்மபூத ஞான நிரூபணமும் வருமானதுனால சதுர்வித அச்சேதனம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றதுக்காக திரிவித சேதன திரிவித அச்சேதன என்பதாக சொன்ன. இப்ப நம்ம இது பரியந்தம் என்ன பார்த்தோம்னா, நம்ம அறிய வேண்டிய சித்து அசித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூவகையான தத்துவங்கள்ல சேதன தத்துவத்துல உட்பிரிவுகள் மூணு, பத்தர் முக்தர் நித்யர். அச்சேதனத்துல உட்பிரிவுகள் மூணு, பிரகிருதி காலம் சுத்த தத்துவம் என்று பார்த்தோம். இப்போ சேதன அச்சேதன நிரூபணத்துக்கு பிறகு வரக்கூடியதுதான் ஈஸ்வர தத்துவம். சித்து அசித்து ஈஸ்வரன் சொன்னோம் தத்துவத்தை சித்து அசித்து ஈஸ்வரன் சொல்லிவிட்டு அவாந்தர பிரிவு சேதனம் மூன்று வகை, அச்சேதனம் மூன்று வகை என்பதாக பார்ப்போம். இப்ப அடுத்தபடியா பார்க்க வேண்டிய தத்துவம் எதுன்னு கேட்டா ஈஸ்வர தத்துவம் என்று சொல்றேன். அதாவது ஈஸ்வரன் என்கிற சொல்லுக்கு நியந்தா அப்படின்னு அர்த்தம், நியமிப்பவன். நியந்தா அப்படின்றதுனால நியமிக்கிறவனை தான் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், சர்வ நியந்தா. அந்த சர்வ நியந்தா யாருன்னா ஏக சாஸ்தா நத்விதியோஸ்தி சாஸ்தா, சாஸ்தா விஷ்ணுவோ அசேஷன்ய. சாஸ்தான்னா நியந்தா, சாசனம் பண்றவன் நியமிக்கிறவன். ஆக சிவன் நாராயணன் தான் சர்வத்துக்கும் நியந்தா என்று சொல்றது. அப்ப அந்த ஈஸ்வர தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த ஈஸ்வர தத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கிற இடத்துல பகவான் சர்வேஸ்வரன் சர்வ நியந்தா என்று சொன்னா அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு லட்சணம் என்னன்றத சாஸ்திரமே நமக்கு சொல்றது. ஆரம்பத்திலேயே சொன்னோம் நம்ம ஒரு லட்சியத்தை அறிவிக்கிறது லட்சணம். அந்த லட்சணம் எப்படி இருக்கணும்னா அந்த லட்சியத்துல மட்டுமே இருக்கணும். லட்சிய இதரத்துல இருந்தால் அதிவியாப்தி, லட்சியத்துல சிலதுல இருந்து சிலதுல இல்லாமல் போனா அவ்யாப்தி, லட்சியத்துல இல்லாமலேயே போய்விட்டால் அசம்பவம். இப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லாத லட்சணம் தான் சரியான லட்சணம்னு சொல்லணும். இப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்தா எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்றெல்லாம் நம்ம சொல்றோமே, அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு வேதாந்தங்கள் லட்சணம் சொல்றோம். அந்த லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தா சூத்திரக்கார ஜென்மாத்யஸ்ய யதக என்று சூத்திரத்துல முதல்ல அதாதோ பிரம்ம ஜிஜ்யாசான்னு பிரம்ம விஷயமான விசாரத்தை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பிரம்மத்துக்கு எது லட்சணம் அப்படின்னு கேள்வி வரபோது பிரம்மத்தினுடைய லட்சணத்தை ஜென்மாத்யஸ்ய யதகன்னு ஜென்மாத்ய அதிகரணத்துல லட்சணம் சொல்றது. அந்த ஜென்மாதி அதிகரணத்துல லட்சணத்தை சொல்ற பொழுது அந்த லட்சணம் என்னது அப்படின்னா எதனிடத்திலிருந்து உலகம் உண்டாகிறதோ, எதனால் ரட்சிக்கப்படுகிறதோ, எதனிடத்தில் லயத்தை அடைகிறதோ அது பிரம்மம். அப்ப இதனால என்ன ஏற்படுறதுன்னு கேட்டா படைப்பு ரட்சணம் அழித்தல் இவைகளுக்கு எது காரண வஸ்துவோ அதுதான் பரமாத்மா, அதுதான் ஈஸ்வர தத்துவம், அதுதான் பரமாத்ம வஸ்து என்பதாக பரமாத்மாவுக்கு லட்சணமே சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணபூதனாக இருப்பவன் பரமாத்மா. அத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பரதேவதா பாரமாத்திய அதிகாரத்துல ஆரம்பத்துல சாதிக்கிற போது சொல்ற, யுத்த வைதர்மியங்களாலே பொதுவிலே பிரகிருதி புருஷ ஈஸ்வர விவேகம் பிறந்தாலும் ஈஸ்வரன் இன்ன தேவதா விசேஷம் என்று நிச்சயம் இல்லாத போது உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் என்கிற பரமே காந்தித்வம் கூடாமையாலும் பரமே காந்திக்கு அல்லது வியவதான ரகிதமாக மோட்சம் கிடையாமையாலும் ஈஸ்வரன் இன்ன தேவதா விசேஷம் என்று நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்றேன். பொதுவில் எல்லாரும் சொல்லுவா நமக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ நம்மள ஆட்டி வச்சிருக்கு, எல்லாம் அதுக்கு அதீனம், ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தண்டம், பிரயோஜனம் இல்லை. நமக்கு மேல ஏதோ ஒண்ணு இல்லை, நமக்கு மேல இருக்கிறது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கும், இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் பகவான் என்பதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால அத சுவாமி தேசிகன் சாதிக்கச்ச ஈஸ்வரன் இந்த தேவதா விசேஷம்னு தெரிஞ்சுக்கலன்னா இவனுக்கு முதல்ல பரமை காந்தித்வம் சித்திக்காது. ஏன்னா பகவான் இவன் தான் தெரிஞ்சுண்டா தான் இவனைத்தான் சேவிக்கணும், தெய்வம் அல்லாததெல்லாம் சேவிக்க கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த நிச்சயம் இல்லைன்னா பரமேகாந்தித்வம் வராது. சரி, பரமேகாந்தியா இல்லாம போனா என்ன அப்படின்னா மோட்சம் தேகாவசானத்துல கிடைக்காது. பரமேகாந்தியா இல்லாமல் போனால் வியவதான ரகிதமாக மோட்சம் கிடையாமையாலும்னா என்ன அர்த்தம், தாமதம் இல்லாமல். தாமதிச்சு என்னைக்கோ கிடைக்கும், என்னைக்கோ உனக்கு தத்துவ ஞானத்தை பெருமாள் உண்டு பண்ணி தத்துவ ஞானம் கூட போறாதுன்னு மேல சொல்லப்படுறாரு. உபாயத்துல தெளிவு வேணும், அதை அங்க பார்க்கலாம் உபாயத்தை பத்தி வச்ச. அதனால இப்ப என்னன்னா பரமேகாந்திக்கு அல்லது வியவதான ரகிதமாக மோட்சம் கிடையாமையாகும், தாமதம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. என்னைக்கோ நீ பரமேகாந்தியா ஆனதுக்கு அப்புறம் கொடுப்போம், அது எந்த ஜென்மமும் தெரியாது. அதனால ஈஸ்வரன் தேவதா விசேஷம் என்று நிஷ்கர்ஷிக்கணும், இவன் தான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இவன் தான் பகவான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டேன். அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றது. இப்ப முதல்ல சொல்லிவிட்ட, அதாவது சிருஷ்டிக்கும் ரட்சணத்துக்கும் லயத்துக்கும் யார் காரணமோ அவன் பரமாத்மா. இப்ப யார் காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டா, அதனாலதான் வேதாந்தங்கள்ல காரண வாக்கியம் என்ன பண்றதுன்னா முதல்ல பிரளயத்தை சொல்லி பிறகு சிருஷ்டிய சொல்றது. எதுனால, முதல்ல பிறப்பு அப்புறம் வாழ்வு அப்புறம் அழிவு அப்படின்னு முதல்ல உற்பத்திய சொல்லாத முதல்ல பிரளய தசைய சொல்றது. எதுக்காக சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரளய தசையில எவன் அழியாம இருக்கானோ அவன் தான் படைக்க முடியும். பிரளய தசையிலேயே ஒரு வஸ்து இல்லைன்னா அது எப்படி படைக்க முடியும்? அதனால காரண வாக்கியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தேன்னா பிரளய தசைய சொல்லித்தான் சிருஷ்டி தசைய சொல்லும். சரி, இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரத்துல பிரளயத்துல அழியாதவன் யாரு, பிரளயத்துல யாரெல்லாம் அழிஞ்சு போயிடுவா, அழிஞ்சு போறவாளெல்லாம் என்ன பண்ணி உள்ள அடிச்சு உள்ளான், இவா படைப்புக்கு காரணம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவளையே ஒருத்தன் படைக்கணுமே, அப்புறம்னா இவா படைக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன்னா, அப்ப சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்ட, ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானக என்று பரிசலா சொல்றது. சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயத்துல நாராயணன் ஒருவனே இருந்தான், அப்பொழுது பிரம்மா இல்ல, சிவன் இல்ல, இந்திரன் இல்ல, சந்திரன் இல்ல, சூரியன் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல, வருஷலாம் அடுக்கிறது. அப்படியே சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமுமற்று தனிவானாலும் இந்திரனும் ஏறுயர்த்த ஈசந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லா அந்நாள் பிரளயதல. பிரம்மா சிவன் இந்திரன் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எதுவும் மகா பிரளயத்தும் போது கிடையாது. அந்த பிரளய தசையில ஏகோகவை நாராயணன் சீர், உடனே வெறும் நாராயணன் நினைச்சுக்க வேண்டாம், பிராட்டியோட சேர்ந்த நாராயணன். அந்த பிராட்டியும் பிரளயத்துல இருந்தா அப்படின்றதுக்கு வாக்கியம் எதுன்னா, ஆனீதவாதம் சுதயா ததேகம்ன்ற சுத்தி சொல்றது. உடனே நாராயணன் தான் இருந்தா அப்படின்னு பகவான மட்டும் வச்சுக்காதுங்க, பிராட்டி விசிஷ்டனாக ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் மகா பிரளயத்துல இருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனுக்கு பிரளயத்துல இருப்பு என்று இருப்பதனால அப்ப என்ன ஏற்படுறது, படைப்புன்றதுக்கும் இவாதான் காரணம். பிரளயத்துல பிரம்மாவே இல்லாத போது பிரம்மா எப்படி படைக்க முடியும்? பிரம்மாவை படைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பெருமாள் அதிகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் செய்யலாமே தவிர பிரம்மா எப்படி படைக்க முடியும்? அதனால இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், பிரளயத்துல இல்லாதவர்கள் உற்பத்திக்கு காரணமாக இருக்க முடியாது, பிரளயத்திலையும் அழியாத இருக்கிறவன் தான் படைப்புக்கு காரணமா இருக்கும். அந்த அழியாதவா யாருன்னா பிராட்டி விசிஷ்டனான நாராயணன், வெறும் நாராயணன் இல்லை, எங்க சொன்னாலும் ஸ்ரீய சேர்த்துக்கணும். அப்போ அந்த காரண வாக்கியங்கள் என்ன சொல்றதுன்னா, பிரளயத்துல அழியாமல் இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்றது. ஸ்ரீமன் நாராயணனே பிரளயத்துல அழியாமல் இருக்கிறதுனால படைப்பும் யாரிடத்திலேந்து வருதுன்னா ஸ்ரீமன் நாராயணன். அப்ப ஜகத்காரணத்துவம் என்பது பெருமாளுக்கு மட்டும் இல்ல, பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் ஜகத்காரணன். அப்ப பிராட்டிக்கும் என்ன உண்டு, ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமாய் இருக்கை. ஜகத் வியாபாரம் பிராட்டிக்கும் உண்டு, பெருமாளுக்கு மட்டும் இல்லை. அதனால ஒரு ஸ்ருதி வந்து ஸ்பஷ்டமா சொல்றது, பிராட்டிக்கு ஜகத்தை வந்து சிருஷ்டிக்கிறது ரட்சிக்கிறது அழிக்கிறதுன்ற ஜகத்காரனுக்கு உண்டு. மாயாவா ஏஷா நாரசிங்கி சர்வமிதம் சிருஜதி சம்ரக்ஷதி ஹரதி. சிருஜதி சிருஷ்டிக்கிறார், சம்ரக்ஷதி ரட்சிக்கிறார், ஹரதி அழிக்கிறார் என்று சொல்றோம். ஆக இப்ப என்னன்னா, பெருமாளை போல பிராட்டியும் பெருமாளோட சேர்ந்து ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணபூதையாக ஆகிறார். அப்ப ஜெகத் வியாபாரம்ன்றது பெருமாளுக்கு மட்டும் இந்த பிராட்டி விசிஷ்டனான பகவான் ஜெகத்காரணம். சரி, பிராட்டியோட சேர்ந்து பகவான் ரெண்டு பேருமா சங்கல்பிச்சு ஜெகத் சிருஷ்டியாதிகளை பண்ற பட்சத்துல ஏன் வந்து சாஸ்திரங்கள்ல பகவான் ஒருவனை தனிச்சு சொல்றது, பகவான் ஒருவனே இருந்தான் அவன் ததைச்சத பகுஷ்யம் ஜகத்தை சிருஷ்டிக்கணும்னு சங்கல்பிச்சான் அவன் சிருஷ்டித்தான். அதே மாதிரி ஏகோகவே நாராயண ஆசித்துன்னு பகவானை தனிச்சு ஒருவனாக இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றது. அதாவது எப்பவுமே விஷயங்களை எப்படி பார்க்கணும்னா மற்ற ஸ்ருதிகளோட சேர்த்து ஒட்டி பார்க்கணும். இப்ப அந்த மாதிரி பார்த்தா இந்த மாயாவா ஏஷா நாரசிங்கின்ற ஸ்ருதியானது பிராட்டிக்கு ஜகத்காரணத்துவத்தை சொல்ற பட்சத்துல ஏன் வந்து காரண வாக்கியங்கள்ல பெருமாளை மட்டும் சொல்றது, ஏகோகவை நாராயண ஆசீத் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் அப்படின்னு அந்த ஒற்றை இதுல சிங்குலர்ல ஏகவசனத்துல சொல்றதுக்கு என்ன காரணம், டூயல் இல்லையே, ரெண்டு பேர்னா என்ன வரும், த்விவசனம் வரணும், ஏகவசனம் இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ரொம்ப அழகா சாதிக்கிறார் பற்ற சாதிக்கிட்டு, தத அந்தர்பாவாத்வா பிரிதகவிதத்தே சுதிரபி. அதாவது என்னன்னா, பெருமாளிடத்துல பிராட்டியானவள் அந்தர்பூதையாக பெருமாளுக்கு விசேஷண பூதையாக ஸ்வரூப நிரூபக தர்மத்துல பிரதான தர்மமாக அபிருத சித்த விசேஷணமாக இருக்கிறதுனால ஸ்ருதியும் என்ன பண்ணிட்டு அபிருதக்காக தனித்து பிராட்டிய சொல்லாமல் ஏகத்துவத்தை இட்டு சொல்லியிருக்கு. அதனால அது பிராட்டினுடைய ஜகத்காரணத்துவத்தை விளக்காது. பிராட்டி ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவள், அவளுக்கும் ஜகத்காரணத்துவம் உண்டு, எல்லாம் அவளுக்கும் உண்டு, விபுத்துவம் உண்டு, ஈஸ்வரத்துவம் உண்டு, எல்லாம் உண்டு. ஏன்னா ஜகத்காரண வஸ்து தானே பரதத்துவம். அப்ப பிராட்டிக்கு ஜகத்காரணத்துவம் இருக்கிற போது ஈஸ்வர கோட்டியில தான் சேர்ந்தவள் அப்படின்னு தெரியாது. அப்ப பற்ற சாதிக்கச்சு பெருமாளிடத்துல அந்தர்பூதையா இருக்கிறதுனால வேதாந்தங்கள் அவளை தனிச்சு சொல்லாத ஏக சப்தத்தினால சொல்லியிருக்கு. அதுக்கு ரொம்ப அழகா சொல்ற, இப்ப எதிர்க்க ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஏகோ கடக, இங்க இருக்கிற குடம் ஒன்று உரிமையில சொல்லுவோம். ஆனா அந்த கடத்துல கடத்துவம் என்கிற தர்மத்தோட ஆகாரத்தோட கூடினதா கடம் இருக்கு. ஆனா கடம்ன்ற தர்மி இருக்கு, கடத்துவம்ன்ற தர்மம் இருக்கு, ரெண்டு இருந்தா கூட வித்வம் சொல்லாத ஏகத்துவம் சொல்றோம், ஏகோ கடகன்றோம். அந்த ஏகத்துவம் எப்படி கடத்துவம்ன்ற தர்மத்தை விளக்காதோ அது போல காரண வாக்கியத்துல சொல்ற ஏகத்துவமும் பிராட்டியினுடைய காரணத்துவத்தை விளக்காது. பெருமாளாகிற தர்மியில சுரூப நிரூபக தர்மமா பிரதானமா இருக்கிற பிராட்டி பெருமாளோட சேர்ந்துதான் ஜகத்காரண பூதையாக ஆகிறாள். அதனால அவளுக்கு என்ன வராது, ஜகத்காரணத்துவம் இல்லை என்று ஏகத்துவத்தை வச்சு பேச முடியாது. தது அந்தர்பாவாத்வம், பெருமாளிடத்துல அந்தர்பூதையா இருக்கிறதுனால ஸ்ருதி அவளை பிரித்து தனித்து சொல்லவில்லை என்பதாக பாக்குற போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாராயணன் பரதத்துவம்னு தெரிஞ்சுட்டா போறாது. பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன், ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவ பெருமாள் மட்டும் இல்ல, பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள், பிராட்டியும் ஈஸ்வர கோட்டியில சேர்ந்தவா, அவளுக்கும் ஜெகத்காரணத்துவம் உண்டு, விபுத்துவம் உண்டு, உபாயத்துவம் உண்டு, பெருமாளுக்கு உள்ள அத்தனை ஒரு தர்மங்களும் அவனோடு சேர்ந்து இருக்கிற பிராட்டிக்கும் உண்டு என்பதாக கொண்டு பிராட்டியோடு சேர்ந்த பகவான் ஸ்ரீமான் நாராயணோன பதிகி அகில தனுகோ முக்திதோ முக்த போக்கியகன்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த ஈஸ்வர தத்துவத்தை பத்தி அறிய வேண்டிய விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கணும்.
ஆழ்வார் சாதிக்கும் போது திருக்குறள் என்று ஆதிபிராமி
மாத்திரம் சொன்னாலும் பிராட்டியும்
சேர்ந்துதான்,
எல்லா இடத்துலயும் பிராட்டியும் சேர்ந்துதான். புரிஞ்சுதா? ஒன்றொழியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு சொல்லிருக்கா. பிராட்டிய சொல்லி பெருமாளை சொல்லி நீங்க இருவருமே ஒப்பற்ற ஈஸ்வரர்கள் சொல்லு. அதனால இதர வாக்கியங்களையும் கொண்டு நிர்வாகம்
பண்ணணும்.
அதாவது தர்மமா விசேஷனமா இருக்கிற பிராட்டி விசேஷண விசிஷ்டமாய் கொண்டுதான், பிராட்டி விசிஷ்டனா பகவான் எல்லாமா இருக்கான், ஜெகத்காரண பூதனா இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான், உபாயமா இருக்கான். அதான் சொன்னேனே கடம்னு சொல்லி சொன்னா கடத்துவத்தை அது பிரிக்காது, கடத்துவத்தோட கூடின கடம்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஈஸ்வர தத்துவத்தை பிராட்டி விசிஷ்டனான பகவான் என்று சொல்ற. அதெல்லாம் மேல வரும். பிராட்டி வந்து பெருமாளுக்கு விசேஷமா அடங்கினவளா இருக்காங்கன்னா நம்மளா அடங்கினவா மாதிரி இல்ல, அந்த விருப்பி அந்த இதை இச்சையினாலே ஏற்றுண்டு அடங்கி இருக்கான். அதெல்லாம் மேல வரிசலாம் வரும் விஷயங்கள் அங்க